الحمد لله الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد وقد قال الله تعالى في كتابه العزيز الفرقان المجيد بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كونوا قوامين بالقسط شهداء لله ولو على انفسكم او الوالدين والاقربين ان يكن غنيا او فقيرا فالله اولى بهما فلا تتبعوا الهوى ان تعدلوا وان تلووا او تعرضوا ان الله كان عليما خبيرا ان الله كان بما تعملون خبيرا صدق الله العلي العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஈ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இந்த மாளிகையில் இத்திகாஃபுடைய நீயத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவி இருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்களில் இருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் இந்த உலகத்திலே நாங்கள் யாருமே இருக்கவில்லை. பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்திலே இந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால், குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு வஸ்துவாகவும் இந்த மனிதன் இருக்கவில்லை. ஒரு 100 வருடங்களுக்கு முன்னர் எங்களை பார்த்து என்ன பட்ட பெயர் கொண்டு அழைப்பது, இன்று என்னென்னவோ பட்ட பெயர்களை கொண்டு பதவிகளை கொண்டு எங்களை அழைக்கின்றார்கள். இன்ன ஆபீசர், இன்ன தகுதி படைத்தவர், இன்ன கோர்ஸ் முடித்தவர், இந்த டிகிரி முடித்தவர் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னர் எங்களை பார்த்து இன்னும் அழைப்பது, எங்களுடைய பெயரை சொல்லி அழைப்பதா, அல்லது இந்திரிய துளி என்று சொல்வதா, அல்லது சதை கட்டி என்று சொல்வதா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இந்த மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்திலே இந்த மனிதன் எப்படியானவனாக இருந்தார், லம் யகுன் ஷைஅன் மதுகூரா, குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு வஸ்துவாகவும் எந்த ஒரு பொருளாகவும் இந்த மனிதன் இருக்கின்ற இல்லாமல் இருந்த எங்களை அல்லாஹ் அவனுடைய குதிரத்தை கொண்டு, அவன் ஆற்றலை கொண்டு, அவன் விருப்பத்தை கொண்டு இந்த உலகத்துக்கு அனுப்பினான். நாங்க ஒரு இடத்துல வேலைக்கு சேருவதாக இருந்தா, ஒரு ஆபீஸ்ல சேருவதாக இருந்தா, ஒரு கம்பெனியில சேருவதாக இருந்தா, எத்தனையோ தகமைகளை காட்டுறோம், எத்தனையோ சர்டிபிகேட்டுகளை காட்டுறோம், எத்தனையோ குவாலிஃபிகேஷன்களை முன்வைக்கிறோம், எங்கிட்ட இப்படி இருக்கி, அது படிச்சிருக்கிறோம், இது படிச்சிருக்கிறோம் என்று. ஆனா நாங்க உலகத்துக்கு வருவதற்கு அல்லாஹிடத்துல யாரும் அப்ளிகேஷன் போடல. யா அல்லாஹ், நீ மனிதர்களை உலகத்துக்கு படைத்து அனுப்ப இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், எனவே இந்த நாட்டில இந்த ஊர்ல எங்களை நீ படைத்து அனுப்ப வேண்டும், இன்னார் இன்னார் எங்களுக்கு தாயாக தகப்பனாக அமைய வேண்டும், நான் இந்த இடத்துல திருமணம் முடிக்க வேண்டும், இன்னார் இன்னார் எனக்கு குழந்தைகளாக அமைய வேண்டும் என்று நாங்க யாருமே அல்லாஹ் இடத்துல அப்ளிகேஷன் போடல, விண்ணப்பம் போடல. அல்லாஹ் அவன் குதிரத்தை கொண்டு இல்லாமல் இருந்த எங்களை இந்த உலகத்துக்கு படைத்து அனுப்பினார். பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், இல்லாமல் இருந்த உங்களை உங்களுடைய தாய்மார்களுடைய வயிறுகள்ல இருந்து அல்லாஹ் தான் வெளியாக்கி அனுப்பினான். அஹ்ரஜக்கும், அவன் தான் உங்களை வெளியாக்கினான். நீங்களாக வெளியாகி வந்துள்ளீர்கள் என்று அல்லாஹ் சொல்லல, வெளியாகி வருவதற்கும் அவன் வெளியாக்கி அனுப்புவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. வெளியாகி வருதல் என்றால் நாங்க விருப்பப்படி, எங்களை இஷ்டப்படி, நாங்க விரும்பிய தோற்றத்தில, நாங்க விரும்பிய உருவத்தில, நாங்க விரும்பிய குடும்பத்தில பிறந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், அப்படி நடக்கல. வல்லாஹு அஹ்ரஜக்கும், இல்லாமல் இருந்த உங்களை உங்களுடைய தாய்மார்களுடைய வயிறுகளில இருந்து அல்லாஹ் வெளியாக்கினான், அல்லாஹ் தான் படைத்து அனுப்பினான். அவன் விருப்பத்தை கொண்டு இன்றைக்கு உலகத்துக்கு மனிதன் வந்ததற்கு பிறகு என்னென்னையோ தத்துவங்கள் பேசுகின்றான், விதர்ப்பமான குதர்க்கமான கேள்விகள் கேட்கின்றான். படைத்த ஒருவன் இருக்கின்றானா என்று கூட நாஸ்திகம் பேசுகின்றான். இவன் தாயுடைய வயிற்றிலே இருந்து ஒரு சிறு குழந்தையாக ஒரு மழலையாக வெளியே வந்த பொழுது இந்த மனிதனுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதை பரிசுத்தமான குர்ஆன் பேசுகின்றது. லா தஅலமூன ஷைஆ, மனிதா உனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ உன் தாயுடைய வயிற்றுல இருந்து வெளியே வந்த பொழுது உனக்கு ஒன்றுமே தெரியாது. எந்த அளவுக்கு இந்த மனிதன் பலவீனமானவனாக இருந்தான் என்றால், ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு மீன் குஞ்சு இவைகளை விடவும் பலவீனமானவனாக இருந்தான். ஆட்டுக்குட்டி அப்பொழுதுதான் தாயிட வயிற்றிலிருந்து வெளியே வந்தது. வந்த உடனேயே தாயத்துல ஓடி போய் பால் குடிக்குது, நடக்குது, பாக்குது, எல்லாம் பண்ணுது. ஒரு கோழி குஞ்சு 21 நாள் முட்டையில் இருந்ததுக்கு பிறகு வெளியே வருகிறது. வந்த உடனே தீனிகளை புரக்கி சாப்பிடுது, அது நடக்குது. தன்னுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மிருகங்களை பறவைகளை கண்டா ஓடி போய் தன்னுடைய தாயுடைய இறக்கைக்குள்ள தன்னை பாதுகாத்துக் கொள்ளுது. தன்னை சிந்திக்க தெரிந்த மனிதன், ஆய்வு செய்ய தெரிந்த மனிதன், தர்க்கிக்க தெரிந்த மனிதன், விவாதம் செய்யக்கூடிய மனிதன் என்று தன்னை பற்றி பெருமை பேசக்கூடிய இந்த மனிதனுடைய ஆரம்ப கால வரலாறு எப்படி இருந்தது என்றால், பாவம் இந்த மனிதனுக்கு தெரியாது, நான் ஆணா பெண்ணா என்று, நான் எந்த ஊர்ல பிறந்திருக்கேன், என் தாய் யாரு, என் தகப்பன் யாரு, என்னுடைய மானத்தை எப்படி மறைக்கிற, நான் மனசெல்லாம் கழிச்சா எப்படி துப்புரவு செய்கிற, எப்படி என்னுடைய தாயிடத்தில நான் பால் குடிக்கிற, அது கூட இந்த மனிதனுக்கு தெரியாம இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், மனிதா லா தஅலமூன ஷைஆ, எப்படிப்பட்ட நிலையில தான் நீ இருந்தாய், இந்த நிலையில தான் உன்னை உன் தாயிட வயிற்றுல இருந்து நான் வழியாக்கி அனுப்பினேன். அதுக்கு பிறகு பாக்குறதுக்கு நான் தான் உனக்கு கண்ணை தந்தேன், கேட்கறதுக்கு நான் தான் காதை தந்தேன், சிந்திப்பதற்கு நான் தான் கல்வி தந்தேன். கண்ணில் அல்லாஹ் பார்வையை உண்டாக்கினான், காதில் அல்லாஹ் கேட்கக்கூடிய சக்தியை உண்டாக்கினான், கல்வியில அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தினான். அல்லாஹ் நாடினா இந்த கண்ணில இருந்து பார்வையை கலட்டி எடுத்துடுவான், அல்லாஹ் நாடினா இந்த காதுல இருந்து கேட்கக்கூடிய சக்தியை இல்லாமலாக்கி போட்டுடுவான், அல்லாஹ் நாடினா இந்த கல்வில அப்படி சீல் வச்சு போட்டுடுவான். இதனுடைய சொந்த கருத்து அல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றார், குல் அரஐதும் இன்னஹதல்லாஹு ஸம்அகும் வஅப்ஸாரகும் வஹதம அலா குலூபிகும் மன் இலாஹு கைருல்லாஹ் யஅதீகும் பி. ஒரு உம்மத்தினரை பார்த்து நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் அவர்களுடைய பார்வைகளை குருடாக்கி, அவங்களோட கேள்விகளை செவிடாக்கி, அவங்களோட கல்வுகள்ல சீல் வைத்து விட்டால், அல்லாஹ் அல்லாதவர் எந்த நாயன் இருக்கிறா அவங்களுக்கு பார்வை கொடுக்க, அல்லாஹ் அல்லாதவர் எந்த நாயன் இருக்கிறா அவங்களுக்கு கேள்வியை கொடுக்கறதுக்கு, அல்லாஹ் அல்லாதவர் எந்த நாயன் இருக்கிறா கல்புல வெளிச்சத்தை உண்டாக்குவதற்கு என்று பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தெளிவிக்கிறான். எல்லான விரியார்களே, சகோதரர்களே, இல்லாமல் இருந்த எங்களை அல்லாஹ் படைத்து அனுப்பினான். படைத்து மனிதர்கள் அனைத்தையும் ஒரே விதத்தில் ஆக்காம அவர்களுக்கு மத்தியில ஏற்ற தாழ்வை உண்டாக்கினான், அவர்களுக்கு மத்தியில வித்தியாசத்தை உண்டாக்கினான். படித்தவர்களாக, பாமர்களாக, ஏழைகளாக, பணக்காரர்களாக, அரசர்களாக, ஆண்டிகளாக, முதலாளிகளாக, தொழிலாளிகளாக என்று அல்லாஹ் ஒருவரை அடுத்தவரையோட மேன்மையாக்கினான். காரணம் என்ன? காரணம் என்ன? உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹ் ஒரே அமைப்பிலே படைத்திருந்தால் இந்த உலகத்துடைய நிர்வாகம் நடக்க மாட்டார்கள். உதாரணத்துக்கு சொல்லிக் கொள்ளலாம், உதாரணத்துக்கு சொல்லுவோம், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் கோடீஸ்வரர்களாக இருக்கின்றார்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், யார் யாருக்கு வேலை செய்வது, யார் முதலாளியாக இருப்பது, யார் தொழிலாளியாக இருப்பது, யார் அசுத்தங்களை குப்பை கோலங்களை துப்புரவு செய்வது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹ் ஒரே தரத்திலே படைத்திருந்தால் இந்த உலகம் அனைவரும் குப்பை கூலைகளால் நிறைந்து அப்படியே துர்நாற்றம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது. ஒரு இந்து மத சகோதரர் ஒரு ஆலிமிடத்திலே வந்தார், வட மாகாணத்தை சேர்ந்தார், கிழக்கு மாகாணத்திலே வசிக்கக்கூடிய ஆலிமிடத்திலே வந்து சொன்னார், கடவுள் நீதமாக நடக்கவில்லை என்றார். கேட்டார் இந்த ஆலிம் அந்த இந்து மத சகோதரிடத்திலே, ஏன் அப்படி சொல்கின்றார்? அவன் வித்தியாசமாக படைத்திருக்கின்றான், பணக்காரன் என்றும் பாமரன் என்றும் ஏழை என்றும் படித்தவன் என்றும் பாமரன் என்றும் வித்தியாசமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அவன் அனைவரையும் ஒரே விதத்திலே படைத்திருக்க வேண்டும் என்று அப்பொழுது ஆலிம் சொன்னார், கடவுள் அனைவரையும் ஒரே விதத்திலே படைத்திருந்தால் நீ யாழ்ப்பாணத்திலே இருந்து மட்டக்களப்புக்கு வந்திருக்க மாட்டாய் என்றார். இந்து மத சகோதரன் கேட்டார், ஏன் அப்படி சொல்கின்றீர்கள், நீ எப்படி பிரயாணம் செய்து வந்தாய்? நான் பஸ்ஸிலே வந்தேன். நீ பஸ்ஸிலே வந்தாய் என்று சொல்கின்றாயே, பஸ் ஓட்டுவதற்கு ஒருவர் தேவைப்படுவார், அந்த பஸ்ல நடத்தினர் ஒரு கண்டக்டர் தேவைப்படுவார், அந்த பஸ் ஓடுவதற்கு பாதை தேவைப்படும், அந்த பாதையை போடுவதற்கு ரோட்டை போடுவதற்கு எத்தனையோ மனிதர்கள் தேவைப்படுவாங்க. உலகத்திலேயே கூட எல்லாருமே ஒரே அந்தஸ்துல இருந்திருந்தா யார் இந்த வேலைகளை செய்யறது? எனவேதான் அல்லாஹ் மனிதர்களை வித்தியாசமாக படைத்தான், ஏற்ற தாழ்வாக படைத்தான். அதனால் அர்த்தம் அல்ல யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தானோ, அல்லது அல்லாஹ் யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானோ, அல்லாஹ் அல்லது யாருக்கு மற்றவர்களை விட சற்று சிறப்பை கொடுத்து விட்டானோ, அவர்களை அல்லாஹ் உயர்த்தி விட்டான், மற்றவர்களை அல்லாஹ் தாழ்த்தி விட்டான் என்பது அர்த்தம் கிடையாது. மாறாக மனித கோடிகள் அனைவரும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அடிமைகள் தான். அது செல்வந்தர்களாக இருக்கட்டும், ஏழைகளாக இருக்கட்டும், படித்தவர்களாக இருக்கட்டும், பாமர்களாக இருக்கட்டும், வெள்ளையர்களாக இருக்கட்டும், கருப்பர்களாக இருக்கட்டும், மேற்கத்தியர்களாக இருக்கட்டும் அல்லது கீழத்தியர்களாக இருக்கட்டும், அனைவரும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அடிமைகள் தான். ஆனால் அல்லாஹ் ஒருவரை அடுத்தவரை விட சிறப்பாக்கியதற்கு, உயர்வாக்கி வைத்ததற்கு பரிசுத்தமான குர்ஆனிலே காரணம் சொல்லுகிறார், உங்கள் சிலரை மற்றும் சிலரை விட நான் தான் அந்தஸ்தினால் உயர்த்தி வைத்திருக்கிறேன். என்ன காரணம்? நீ எவ்வளவுக்கும் உங்களை நான் சோதிச்சு பார்க்கறதுக்கு என்ன விஷயத்தில உங்களுக்கு நான் எதை தந்திருக்கிறேனோ, எந்த குவாலிஃபிகேஷனை தந்திருக்கிறேனோ, எந்த தகமையை தந்திருக்கிறேனோ, அதுல நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க என்பதை சோதிச்சு பார்க்கிறீங்க. நீங்க எப்படி நடக்கிறீங்க என்று உங்களை சோதிச்சு பார்க்கறதுக்காக வேண்டித்தான் உங்களை நான் ஒருவரை அடுத்தவரை அந்தஸ்தினால உயர்த்திருக்கிறேன். இல்லாவிட்டால் என்னுடைய பார்வையில் அனைவரும் அடிமைகள் தான். இதை உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த போனால், ஒரு பாடசாலை இருக்கிறது, பல நூறு மாணவர்கள் அந்த பாடசாலையிலே படிக்கின்றார்கள். அந்த பாடசாலையினுடைய பார்வையில், அந்த பாடசாலையினுடைய நிர்வாகத்துடைய பார்வையில், அந்த மாணவர்கள் அனைவரும் சமமானவர்கள். அவர்களுக்கு யூனிஃபார்ம் உண்டு, சிலபஸ் புத்தகங்கள் உண்டு, கிளாஸ் ரூம் உண்டு, ஆசிரியர்மார் உண்டு, எல்லாமே ஒரே அமைப்பில் நடக்குது. இப்ப அந்த ஸ்கூலுடைய நிர்வாகம் ஒரு நாடகம் கொண்டு அந்த மாணவர்களை வைத்து நடிக்கலாம் என்று முடிவெடுத்துச்சு. இதனால 10ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய சில மாணவர்களை தெரிவு செஞ்சாங்க. தெரிவு செஞ்சு ஒருவரை பார்த்து சொன்னாங்க, நீ அரசனா நடிக்கணும். மற்றவனை பார்த்து சொன்னாங்க, நீ ஒரு மந்திரியாக நடிக்கணும். மூன்றாமவரை பார்த்து சொன்னாங்க, நீ ஒரு ஜட்ஜ் நீதிபதியாக நடிக்கணும். நாலாமவரை பார்த்து சொன்னாங்க, நீ ஒரு போலீஸா நடிக்கணும். அஞ்சாமவனை பார்த்து சொன்னாங்க, நீ ஒரு பிச்சைக்காரனாக நடிக்கணும். இப்ப அஞ்சு மாணவர்களும் 10ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு இப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேஷம் கொடுக்கப்பட்டுச்சு. ஒருவர் அரசனாக, மற்றவர் மந்திரியாகவும், ஒருவர் போலீஸாகவும், ஒருவர் ஜட்ஜாகவும், ஒருவர் பிச்சைக்காரனாகவும் நடிக்கின்றார். ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் நாடகம் நடைபெறுகின்றது. பலர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர். அதற்கு பிறகு பரிசு கொடுக்கக்கூடிய நேரம் வந்தது. உலகத்திலே எங்கும் இந்த தோரணையிலே பரிசு கொடுக்க மாட்டார்கள். அரசனாக நடித்தவனுக்கு முதல் பரிசு, மந்திரியாக நடித்தவனுக்கு இரண்டாவது பரிசு, பிச்சைக்காரனாக நடித்தவனுக்கு பரிசே கிடையாது என்று உலகத்திலே எங்கும் பரிசு கொடுக்க மாட்டார்கள். மாறாக எந்த அமைப்பிலே பரிசு கொடுப்பார்கள் என்றால், யாருக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டதோ அந்த வேஷத்தை உடுத்துக்கொண்டு அந்த வேஷம் உடையவர் போன்று யார் நடித்திருக்கிறார் என்று பார்ப்பார்கள். அவர் வேஷம் உடையவர் போன்று நடித்திருந்தால் அவருக்கு முதல் பரிசு கிடைக்கும். அரச வேடம் பூண்டவன் அரசனாக நடித்திருந்தால் அவருக்கு முதல் பரிசு கிடைக்கும். அரச வேடம் பூண்டவன் அரசனாக நடிக்கவில்லை, பிச்சைக்கார வேடை பூண்டவன் பிச்சைக்காரனாகவே நடித்தான் என்றால் அவனுக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும். இது போன்றுதான் உலகத்தில் அல்லாஹ் எங்க அனைவரையும் உலகம் என்று சொல்லக்கூடிய நாடக மேடையில ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு வேஷத்தை அறிவிச்சிருக்கிறார். நீங்க அமைச்சர், நீங்க அரசர், நீங்க செல்வந்தர், நீங்க படித்தவர், நீங்க ஆலிமு, நீங்க முதலாளி, நீங்க பேமெண்ட்ல வேலை செய்யற என்று ஒவ்வொரு ஆக்கனுக்கு ஒவ்வொரு வேஷத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிற இடம் தான் மஹ்ஷர் மைதானம். மஹ்ஷர் மைதானம் பரிசு கொடுக்கிற இடம். அங்க அல்லாஹ் இப்படி கூப்பிட்டு சொல்றது இல்ல, ஃபிரவுன் இங்க வாங்க, நீங்க உலகத்துல பெரிய அரசனா இருந்தீங்க, நீங்க ஆக பெரிய ரப்பு நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தீங்க, நீங்க நேரடியாக ஜன்னத்தில் ஃபிர்தௌஸுக்கு போங்க. பிலால் இங்க வாங்க, நீங்க கருத்த நீக்ரோ அடிமையாக இருந்தீங்க, மக்கா மண்ணில சிறுவர்கள் பாதைகள்ல உங்களை இழுத்து கொண்டு திரிஞ்சாங்க, இப்படியான ஒருவர் இந்த சுவர்க்கத்துக்கு தகுதியானவராக இருக்க முடியாது, எனவே நீங்க போங்க நரகத்துக்கு என்று அல்லாஹ் பரிசு கொடுக்க மாட்டான். மாறாக நாளை மறுமை நாளையில எல்லாரிடத்திலும் அல்லாஹ் விசாரிப்பா, உலகத்தில நான் உங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேஷம் அணிவித்தேனே, அந்த வேஷத்தை உடுத்து கொண்டு நீங்க எனக்கு செய்ய வேண்டிய உரிமைய கடமைய நிறைவேற்றினீங்களா? அல்லாஹ் பார்வையில எல்லாரும் அடிமைதான். ஆனா அல்லாஹ் ஒவ்வொரு ஆக்களையும் சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி ஒருவரை அடித்தவரை விட அந்தஸ்தினால் உயர்த்திருக்கிறான். நான் சொல்லல, குர்ஆன் பேசுது. வரஃபஅனா பஅலகும் ஃபௌக பஅலின், உங்களை கோடீஸ்வரன் ஆக்கினது நான் தான், உங்களை ஏழை ஆக்கினது நான் தான், உங்களை அமைச்சர் ஆக்கினது நான் தான், உங்களை அமைச்சர்மாருக்கு பின்னால் அலையக்கூடியவங்களை அசிரர் ஆக்கினது நான் தான். ஏன் உங்களை சோதிச்சு பார்க்க, உங்களை சோதிச்சு பார்க்க, உங்களை செக் பண்ணி பார்க்க, என்ன விஷயத்தில் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றானோ அதில் நீங்கள் எப்படி நடக்கின்றீர்கள்? உல மக்களிடத்துல தனியாக உட்கார்ந்து இந்த வசனத்துடைய ஆழத்தை பத்தி கேளுங்க. எவ்வளவு நுட்பமான முறையில இந்த ஆயத்தை பத்தி பேசுவதாக இருந்தால் நிச்சயமாக பல மணி நேரங்கள் தேவைப்படும். தலைமை சுருக்கமாக நான் இந்த ஆயத்துடைய மொழிபெயர்ப்பை மாத்திரம் சொல்கின்றேன், இல்லாவிட்டால் இந்த ஆயத்துக்கு பின்னாலே இத்தனையும் ஆயத்துக்கள் சம்பந்தப்படக்கூடிய பெரிய விளக்கங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் சொல்லுவது உங்களை சோதிச்சு பாக்குறதுக்கு என்ன விஷயத்தில் எந்த ஒன்றை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானோ, எந்த ஒன்று அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், செல்வத்தை தந்தவன் அவன், மனைவியை தந்தவன் அவன், அறிவை தந்தவன் அவன், பிள்ளைகளை தந்தவன் அவன், ஆற்றலை தந்தவன் அவன், யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய சிந்தனையை தந்தவன் அவன். எனவே அல்லாஹ் சொல்றான், எதை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேனோ அதுல நீங்க எப்படி நடக்கிறீங்க என்று சோதிச்சு பார்ப்பாங்க. ஆனா என்ன நடந்துச்சு, யாருக்கு அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு சில திறமைகளை, கெட்டித்தனங்களை, பாக்கியங்களை, செல்வங்களை கொடுத்தானோ அவன் நினைச்சிட்டான், இது என்றெல்லாம் என் திறமையால கிடைச்சிச்சு, நான் செல்வந்தனா இருக்கிறேனா, இது என் திறமை, எனக்கிட்ட பதவி இருக்கா, இது என்னுடைய கெட்டித்தனம், எனக்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கிறா, இது என்னுடைய குடும்ப கௌரவத்தினால கிடைச்சிச்சு என்று நினைச்சு, இது தன்னுடைய கெட்டித்தனத்தினால அவனுக்கு தன்னுடைய திறமையினால கிடைச்சிச்சு என்ற உணர்வோட தந்தவனை மறந்து தான் தோண்டித்தனமாக வாழ ஆரம்பிச்சான். இதெல்லாம் இந்த திறமையால கிடைச்சிச்சு. ஆது கூட்டம் நினைச்சாங்க, இது எங்கட எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சக்தி, அது எங்கட கெட்டித்தனத்தால கிடைச்சிச்சு, எங்களை விட சக்தி வாய்ந்தவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆது கூட்டம் நினைச்சாங்க, சமூக கூட்டத்தில நினைச்சாங்க, நாங்க தொழில்நுட்பத்துல டெக்னாலஜியில நாங்க இப்படி இருக்கிறோம், இது எங்க திறமையால எங்களுக்கு கிடைச்சிச்சு நினைச்சாங்க. மதியன் வாசிகள் நினைச்சாங்க, ஷைப் நபியினுடைய சமூகத்தினர் நினைச்சாங்க, நாங்க எவ்வளவு பெரிய வியாபாரிகளாக இருக்கிறோம், எங்க திறமையால எங்களுக்கு கிடைச்சிச்சு நினைச்சாங்க. சபாவாசிகள் நினைச்சாங்க, நாங்க இவ்வளவு பெரிய விவசாயிகளாக இருக்கிறோம், இவ்வளவு பெரிய விவசாயம் தோட்டம் துறவுகளும் எங்களிடத்துல இருக்கு, அது எங்க திறமையால கட்டித்தனத்தால எங்களுக்கு கிடைச்சிச்சு நினைச்சாங்க. காரூன் நினைச்சா, நான் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறேன், எப்படிப்பட்ட கோடீஸ்வரன், எப்படிப்பட்ட செல்வந்தன், பரிசுத்தமான குர்ஆன் பேசுகின்றது, அவனுடைய பொக்கிஷங்களை வைத்து மூடப்பட்ட போடப்பட்ட பூட்டுகளுடைய சாவிகளை சுமப்பதற்கு பெரிய கூட்டம் தேவைப்படும். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. அவனுடைய சாதி கோர்வைகளை சுமப்பதற்கு மாத்திரம் சுமார் 80 கோவோடு கல்வி கட்டும். அவன் நினைச்சா இவ்வளவு பெரிய செல்வந்தனா இருக்கிறேனே, அதற்கு காரணம் இன்னமா ஊத்தி துகுவாதி எந்த திறமையால நான் பணக்காரன், எந்த திறமையால கெட்டித்தனமானவனகான சிறவன் சொன்னா அனரப்புக்கும் இல்ல, எந்த திறமையால நான் ரப்பாயினேன். என்ன படைச்சிருக்கிறாய் நெருப்பால, எனவே நான் தான் சிறந்தவன் இந்த ஆதத்தை விட என்று சொன்னான். எப்பொழுது இப்படியான சிந்தனைகள் மனித கோடிகளுக்கு மத்தியில பரவ ஆரம்பித்ததோ, அவங்களுக்கு உண்மையை விளங்கப்படுத்துறதுக்கு யதார்த்தத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு நடந்த விடயத்துடைய உண்மை நிலையை புரிய வைப்பதற்கு அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பினார், வேதங்களை இறக்கினார். இங்க பாருங்க அல்லாஹ் விளங்கப்படுத்தினார். இங்க பாருங்க உங்களுடைய திறமைகள், கெட்டித்தனங்கள், செல்வங்கள், இதெல்லாம் உங்களோட திறமையால கிடைக்கல, இது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் ஒரு நோக்கத்துக்காக வேண்டி என்று புத்தி சொல்வதற்காக வேண்டி உலகத்துக்கு வந்த அத்துட சமூகத்தினருக்கும் இந்த விளக்கத்தை சொல்வதற்கு அல்லாஹ் தூதுவர்களை நபிமார்களை அனுப்பினார். உலகத்துக்கு அல்லாஹ்வால தூதுவர்கள் அனுப்பப்படாத சமுதாயமே கிடையாது. குர்ஆன் பேசுகின்றது, வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் நாங்கள் ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறோம். வைன் மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நபீர், நாங்க நபிமார்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதுவர்களை அனுப்பாத சமுதாயம் இந்த பூமியில கிடையவே கிடையாது. ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் புத்தி சொல்வதற்கு நபிமார்கள் எல்லாம் அனுப்பினார். ஆது கூட்டத்தினருக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத் அனுப்பினான், சமூது கூட்டத்தினருக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத் அனுப்பினான், லூத் நபியுடைய சமூகத்தினருக்கு லூத் அலைஹிஸ்ஸலாத் அனுப்பினான், மதியன் வாசிகளுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத் அனுப்பினான். இப்படியாக ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் அல்லாஹ் நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பினான். அந்த நபிமார்கள் வந்தாங்க, அந்த ரசூல்மார்கள் வந்தாங்க, வந்து அந்தந்த சமூகங்களிடத்துல சொன்னாங்க, நீங்க செல்வந்தர்களாக இருக்கலாம், நீங்க படித்தவர்களாக இருக்கலாம், நீங்க விவசாயிகளாக இருக்கலாம், நீங்க ஆட்சி அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கலாம், நீங்க சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இவை அத்தனைக்கு மேலாக நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்பதை மறந்துடாதீங்க. அல்லாஹ் உங்களை ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இந்த உலகத்துக்கு படைத்து அனுப்பியிருக்கிறான். எனவே உங்களோட பணத்தாலேயோ, உங்களோட குல பெருமையாலேயோ, உங்களோட குடும்பத்தாலேயோ அல்லாஹ்வை நெருங்க முடியாது. உலகத்துல நாங்க பார்க்கலாம், ஒரு ஆட்சியாளரை நெருங்க வேண்டும் என்றா, இல்லாட்டி ஒரு அதிகாரியை நெருங்க வேண்டும் என்றா, அவரை பணத்தை கொடுத்து நெருங்கலாம், இல்லாவிட்டால் அவருக்கு விருப்பமான ஒன்றை கொடுத்து நெருங்கலாம். அல்லாஹ்வை பொறுத்த வகையில அல்லாஹ்க்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. அல்லாஹ்விடத்துல இந்த ஊழல் விளையாட்டு கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வையில அனைவரும் அடிமைகள். நாங்க எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனாகவும் இருக்கலாம், அல்லாஹ்விடத்துல அது கொசுவுடைய இறக்கைக்கும் கணக்கு கிடையாது. எனவே அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல அந்த நபிமார்கள் மூலமாக விளங்கப்படுத்தினான், வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லதி துக்கர்ரிபுக்கும் இன்னர், வமா அம்வாலுக்கும் உங்களோட பணம் உங்களோட, வமா அம்வாலுக்கும் உங்களோட பணம், வலா அவுலாதுக்கும் உங்களோட பிள்ளைகள், உங்களோட குடும்பம், துக்கர்ரிபுக்கும் இன்னர், எங்களிடத்துல ஒரு அணுவளவு கூட அதை வைத்து நெருங்க முடியாது. உங்களோட பணத்தை காட்டி எங்கிட்ட வரையலாம், உங்களோட பிள்ளைகளை காட்டி, உங்களோட குடும்பத்தை காட்டி, குடும்பத்துடைய கௌரவத்தை காட்டி, நாங்க ரோயல் ஃபேமிலி, நாங்க அந்த குடும்பம், நாங்க இந்த குடும்பம், உங்களோட ஃபேமிலி உங்களோட, ஆனா எங்கிட்ட அந்த ஃபேமிலி கௌரவத்துல வரையலாம். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, மன் பத்த அபிஹி அமலுஹு லம் யஸ்ருஹ் பிஹி நஸபுஹு, ஒரு மனிதன் பெரிய குடும்பத்தில் பிறந்தவனாக இருக்கிறான், அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமலை இவன் செய்யல, அமல் செய்யாத காரணத்தினால பின்னணியில் நிற்கிறான். அதன் எனவே இதனும் அமல் செய்யாத காரணத்தினால இவன் பின்னணியில நிற்கக்கூடியவன, இவன் குடும்பம் முன்னணிக்கு கொண்டு வர மாட்டேச்சு அல்லாஹ்.
அல்லாஹ்விடத்தில் முன்னணிக்கு கொண்டு வர மாட்டுச்சு. அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு ஒரு தர்தீப் இருக்கு, அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு ஒரு முறை இருக்கு. எனவே அல்லாஹ் குர்ஆன் மிக தெளிவாக அந்த நபிமார்களுடைய வாயிலாக அறிவித்துட்டா, ஓமா அம்பாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களோட பணத்தால உங்களோட பிள்ளைகளால துக்கறிவுக்கும் இந்த சொல்லுவா, எங்களிடத்துல நெருங்க இயலாது, எங்களை நெருங்க வருமா, எங்களுடைய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் உங்களுக்கு கிட்ட வேணுமா? இதோ அல்லாஹ் சொன்னான், இல்லாமன் ஆமன வஅமில சாலிஹா, உண்மையான ஈமான் எடுத்து கொண்டு வாங்கோ, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமலோட வாங்கோ, உங்களோட பட்டம் உங்களோட பதவி உங்களோட அந்தஸ்து எல்லாம் உங்களோட. எனக்கிட்ட அரசன் என்ற கோதாவில, அமைச்சர் என்ற கோதாவில, மல்டி மில்லியன் என்ற கோதாவில இல்லாவிட்டால் வேறு எந்த பட்டம் படிப்பு கொண்டு என்னிடத்துல நெருங்குகிறாரு? என்னிடத்தில் நெருங்க வேண்டும் என்றா ஈமான் அமாலி சாலியா. இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. அம்மா அம்பாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களோட பிள்ளைகளால உங்களோட குடும்பத்தால என்னிடத்தில் நெருங்கியலாம், என்னிடத்தில் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியது ஈமான் அமாலே சாலியா மாத்திரம்தான். அபூலகபோ அல்லாவன் நெருங்க முடியாமல் ஆகிட்டு, அழகானவன் செல்வம் உடையவன் அதிகாரம் படைத்தவன் மக்காவுல பிரபல்யமானவன் பிறந்த குறைசி கோத்திரத்தில் பிறந்தவன், ஆனால் அவன் அல்லாஹ்வை நெருங்க முடியல. பரிசுத்தமான குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் பாடமான சூரா, தப்பத் யதா சூராவில் அல்லாஹ் சொல்றான், தப்பத் யதா பிலஹு வதப்பு மாகனா அன்ஹு மாலுஹு. அபூலஹபிடத்துல பணம் இருக்கு, அபூலஹபிடத்துல தொழில் இருக்கு, ஆனா அவனிடத்துல ஈமான் இல்ல, அவனிடத்துல சாலிஹான அமல் இல்ல, அவன் அழகானவனாக இருக்கின்றான் என்றாலும் சயஸ்லா நாரன் தாத் லஹபு, நெருப்ப போல அழகாக இருக்கக்கூடிய அபூலஹபு ஈமான் அமல் சாலிஹா இல்லாத காரணத்தினால கொழுந்து விட்டு அவர்களை தவிர மற்றவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் இரவலாக கொடுக்கப்பட்ட ஆற்றலை, ஆட்சியை, செல்வத்தை வைத்து அடிமைத்துவத்தை நிரூபிக்காமல் அடாவடித்தனத்தை அட்டகாசத்தையும் நிரூபித்தார்களோ அவர்களுக்கு புத்தி சொல்வதற்கு நபிமார்கள். இப்ப நபிமார்கள் வந்தாங்க, இந்த உண்மையை சொன்னாங்க, ஆனா அந்த உண்மையை கேட்பதற்கு அவட மனசு இடம் கொடுக்கல. பரிசுத்தமான குர்ஆன்ல 6666 வசனங்கள்ல அல்லாஹ் சுமார் 1000 வசனங்கள்ல வரலாறு பேசிருக்கிறான், 1000 வசனங்கள்ல வரலாறு பேசிருக்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 1000 வசனங்களுடைய சாராம்சம் பிரீஃப் சமர் சுருக்கம் என்ன? சுருக்கம் என்ன தெரியுமா? எந்த காலத்தில் வசித்தவர்களாக இருக்கட்டும், எப்படியான சூழல்ல வாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், யாரெல்லாம் அடிமைத்துவத்தை நிரூபிக்காம அடாவடித்தனத்தை நிரூபிச்சாங்களோ அவங்க எல்லாம் முகவரி எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு மாற்றமாக யாரெல்லாம் அடிமைத்துவத்தை நிரூபித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களோ அவங்க யாராக இருந்தாலும் எந்த காலத்தில் வசித்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வால் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க, கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பரிசுத்தமான குர்ஆன் சொல்லக்கூடிய 1000 வசனங்களுடைய சாராம்சம் இதுதான். அடாவடித்தனத்தை நிரூபித்தவன், சிறிது காலம் இன்பம் அனுபவித்தவன் இந்த பூமியை விட்டு முகவரி இல்லாமல் ஆக்கப்பட்டான். யார் அடிமைத்துவத்தை நிரூபித்தானோ அவன் ஆட்சியாளனாக இருக்கட்டும் அல்லது தேமல்ல வேலை செய்யக்கூடியவனாக இருக்கட்டும் அவன் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறான். இதுதான் பரிசுத்தமான குர்ஆன் சொல்லக்கூடிய 1000 வசனங்கள் வரலாறு சம்பந்தப்பட்ட வசனங்களுடைய சாராம்சம். உலகத்திலே அல்லாஹ் உங்களுக்கு சாவு மணி கட்டினான். எப்படிப்பட்டவன் ஃபிரௌன்? நான் ரப்பு என்று வாதிட்டவன், வணக்கத்துக்கு தகுதியான நாய என்ன தவிர வேறு யாரும் கிடையாது என்ற கர்வத்தோட மமதையோட வாழ்ந்தான். அவன் சொன்னான், தன் சமூகத்தை கூப்பிட்டு என்னுடைய சமூகத்தினரே சொல்லுங்க, குர்ஆன் சொல்லுது, வனாதா ஃபிரௌனு ஃபீ கௌமி, கால யா கௌமி அலைஸ லி முல்கு மிஸ்ர், எகிப்துடைய ராஜா நான் தானே, நான் தானே மிஸ்ருடைய ராஜா, வஹாதில் அன்ஹாரு தஜ்ரீமின் தஹ்தி, இந்த நாட்டில் ஓடக்கூடிய அத்தனை ஆறுகளும் எனக்கு கீழாக தானே ஓடுகின்றன, அவலா துபுசிரூர், இதை நீங்க கண்ணால பாக்குறீங்க, எனக்கிட்ட நீர் வளம் இருக்கு, எனக்கிட்ட ஆட்சி இருக்கு, இப்ப சொல்லுங்க, அம் அன ஹைரு மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன், நான் சிறந்தவனா அல்லது இந்த இழிவானவன் சிறந்தவனா? இழிவானவன் யார சொல்றான்? மூசா நபி என்று சொல்வது ஒரு புறம் இருக்க, நபி ரசூல் கலீமுல்லா என்று சொல்வது ஒரு புறம் இருக்க, அவன் மூசா என்று கூட சொல்லல, அவன் சொல்ற இந்த இழிவானவன் சிறந்தவனா? நான் சொல்றவனா? பணம் பேச வைக்கிறது, பணம் பேச வைக்கிறது, அந்த ஆட்சியினுடைய அந்த கர்வம் பேச வைக்கிறது. நான் சிறந்தவனா இல்லாடி இந்த இழிவானவன் சிறந்தவனா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு பாடத்தை படிச்சுக்கொள்ளுவோம். உலகத்தில யாரு தன்னுடைய அடாவடித்தனத்தை நிரூபிப்பதற்கு எதை வைத்து பெருமை அடிப்பார்களோ அதை வைத்து அல்லாஹ்வுக்கு சாவு மணி கட்டுவான். பணத்தை வச்சு பெருமை அடிச்சா அதே பணத்தால் அவருக்கு அல்லாஹ் கேவலத்தை உண்டாக்குவான். பதவியை வைத்து பெருமை அடித்தால், அதிகாரத்தை வைத்து பெருமை அடித்தால், அதே அதிகாரத்தை வைத்து அல்லாஹ் அவரை முகவர் இல்லாமல் ஆக்குவான். அறிவை வைத்து பெருமை அடித்தால், அதே அறிவை வைத்து அல்லாஹ் அவரை இந்த பூமியை விட்டு துப்புரவு செய்வான். எப்பொழுது ஃபிரௌன் இந்த நாட்டில் ஓடக்கூடிய அஸ்து ஆறுகளும் எனக்கு கீழால் ஓடுகின்றன என்று பெருமை அடித்தானோ, அந்த நீரை அல்லாஹ் ஒரு காலத்துக்கு பிறகு ஃபிரௌனுடைய தலைக்கு மேலால் ஓட வைத்தான். கீழால ஆறு ஓடுதுன்னு ஒரு காலத்துல பெருமை அடித்தவன் இப்ப தலைக்கு மேலால் தண்ணி போகுது, இப்ப சொல்றான் நானும் பிறக்குது, குர்ஆன் பேசுகின்றது, மனுஷனவையினர்கள் எந்த அல்லாஹ் ஈமான் கொண்டாங்களோ அந்த அல்லாஹ் நானும் ஈமான் கொள்றேன். நானும் கேட்கப்பட்டுச்சு, ஆள் ஆன இப்ப நாடா நாடா உனக்கு நாணம் பிறந்துச்சு, நினைச்சு பாரு, நீ மட்டும் குழம்பல்ல அடுத்தவங்களையும் குழப்பி கொண்டிருந்தாய். என்ன நடந்துச்சு? நான் சொன்னேன், யாரு உலகத்துல அடாவடித்தனத்தை நிரூபிப்பாங்களோ அடிமைத்துவத்துக்கு மாற்றமாக சிறிது காலம் இன்பம் அனுபவித்ததுக்கு பிறகு அவர்களை அல்லாஹ் முகவரி இல்லாமல் ஆக்கி போட்டுருவான். பிறவனுக்கு என்ன நடந்துச்சு? பிறவுண்ட கூட்டத்துக்கு என்ன நடந்துச்சு? நான் சொல்றத விட குர்ஆன் சொல்றது உண்மையானது. குர்ஆன் பேசுது, கம் தரக்கு மின் ஜன்னாதி உயூன். பிறவுனுக்கும் பிறவுண்ட கூட்டத்துக்கும் எவ்வளவு பெரிய தோட்டங்கள் இருந்துச்சு, நீர் அருவிகள் இருந்துச்சு, வஸ்ரு விவசாய நிலங்கள் இருந்துச்சு, வமகாமின் கரீப் பெரிய பெரிய தெலசுகள் இருந்தன. அல்லாஹ் சொல்றான், இதை எல்லாத்தையும் விட்டு போல் விட்டு விட்டல்லவா அவங்க போனாங்க. அவங்களோட தோட்டம் தோட்டமா இருக்கு, அவங்களோட விவசாய நிலங்கள் விவசாய நிலமாக இருக்கு, அவங்களோட இருக்கு, ஆனா அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்ல, அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அல்லாஹ் சொல்றான், கதாலிக்கு அவுரசனாக கௌமன் ஆகிறேன். ஒரு காலத்துல இந்த நபி மூசாவை பார்த்து, இந்த நபி மூசாவுடைய சமூகத்தை பார்த்து அற்பமானவங்க இழிவானவங்க என்று சொன்னாங்களோ அவர்களை நான் அந்த பிளத்தில வாழ வைத்து, அந்த விவசாய நிலத்தை அவங்களுக்கு நான் அனந்தரமா கொடுத்து, அந்த தோட்டம் துறவுகள் அவங்களுக்கு நான் அனந்தரமா கொடுத்து, அந்த நீர் அருவிகள் அவங்களுக்கு நான் அனந்தரமா கொடுத்து என்று சொல்லி போட்டு குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஃபமா பக்கத் அலைஹிம் ஸமா வல் அர்ض. ஃபிரௌன் அழிந்து விட்டான் என்ற காரணத்தினால் வானம் கண்ணீர் சிந்தவில்லை, பூமி கண்ணீர் சிந்தவில்லை. என்றால் ஃபிரௌன் அடாவடித்தனத்தை நிரூபித்தவன், எப்ப இந்த உலகத்தை விட்டு போனானோ அதனால வானத்துக்கு சந்தோஷம் பூமிக்கு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். எனவே மேலான பெரியார்களே சகோதரர்களே, வரலாற்றுல இந்த விஷயங்களை நாங்கள் நிறையவே காணலாம். இந்த தோரணையில இந்த அடிப்படையில தான் மனிதருள் மாணிக்கம், மனித கோடியின் இருப்பிடம் அசத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு வராங்க. உலகத்துக்கு வந்தா இந்த உலகத்துடைய நிலைமை தலைகீழாக மாறி போயிருக்கு. அந்த ஜாஹிலியத்து எப்படி இருந்துச்சு என்பதை அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சில வசனங்கள்ல படம் பிடிச்சு காட்டுறான். படம் பிடிச்சு காட்டுறான் அந்த ஜாஹிலியத்து எப்படி இருந்து. குர்ஆன் பேசுது, வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்ஸா, அவர்கள்ல ஒருவருக்கு உனக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கப்பா என்று சொல்லப்பட்ட போதும், வல்ல வஜூம் முஸ்வத்தா, அவன் முகம் அப்படியே கோபத்தால கருத்து போய்த்தரும், உனக்கும் நீ உன்னுடைய மனைவியோட உன்னுடைய இச்சையை தீர்த்த பொழுதோ அதன் மூலமாக அவள் கருவுற்றோ உன்னுடைய முள்ளன் தண்டிலிருந்து உனக்கு பிள்ளை பிறந்திருக்கு என்று சொல்லப்பட்டா போதும். அல்லாஹ் சொல்றார் இவனுக்கு முகம் கருத்து பெய்தரும் வஹுவ கலீம், கோபம் வந்து கோபத்தை அடக்கிட்டு என்ன செய்வானான் தெரியுமா, எதவாரா மினல் கௌப், சமூகத்தை விட்டு தலை மறைவாகிடுவான். ஏ எங்கள் சிலர் எத்தனை பேருக்கு வியாபாரம் செஞ்சு தார என்று சொல்லி காசை வாங்கி எடுத்து போட்டு லுஸ்டாகினத்தோட தலைமறைவாகிற மாதிரி அல்ல. அவன் ஏன் தலைமறைவாகிறான், எத்தவாரா மினல் கௌப் மின் சூய்மா புஷ்ரபி, ரோட்ல ஆக்கள் கண்டு கேட்பாக என்னப்பா உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தாமே என்று சொல்லுவான் என்ற பயத்தினால அவன் தலைமறைவாகி யோசிப்பானா, ஐயும் சிக்குவலாகுனின் கேவலத்தோட கேவலமா இந்த பிள்ளையை வச்சு வளர்க்கிறையா, அம்மது சுஹூபித்துராப் எல்லாட்டி பிள்ளையை போட்டு மண்ணில புதைக்கிறையா, அவர் ஐடியா பண்ணுவார். சமூகத்தை விட்டு தலைமறைவாகி போய் அவர் ஐடியா பண்றாரு, கேவலத்தோட கேவலமாக இந்த பிள்ளையை நான் வளர்க்கிறையா, எல்லாட்டி பிள்ளைய மண்ணில புதைக்கிறையா, சாமாயாக்குவோன் எவ்வளவு மடத்தனமான மடையனுகள் என்ற கருத்தெல்லாம் பரிசுத்தமான குரான் சொல்றான். அது மாத்திரமா இல்ல, குரான் படம் பிடிச்சு காட்டுது எப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்க. ஏ சஹாபாக்களை நினைச்சு பாருங்க, இது அன்சும் ஒரு காலம் இருந்துச்சு, நீங்க எப்படிப்பட்டவங்க, கலீலுன் சிறுபான்மை, அரசாங்கம் எந்த சமயத்தில் உங்களை நாடு கடத்திடுவாங்களோ என்று பயந்து கொண்டிருந்தீங்க. இந்த மக்கா மண்ணில நிம்மதியாக சந்தோஷமாக பெருமூச்சு விட்டு கொண்டு நாங்க வாழ முடியுமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தீங்க. இந்த நிலையிலதான் அல்லாஹ் உங்களுக்கும் அவன் தீன தந்து உங்களை கண்ணியப்படுத்தினான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி அந்த ஜாஹிலியா காலத்திலே நிலைமை வழங்கப்பட்டது. ஏ சஹாபாக்களே உங்களுக்கு நான் செஞ்ச நியமத்தை நினைச்சு பாருங்க, ஒரு காலம் இருந்துச்சு, ஏது குந்தும் அதா, நீங்க ஒருவர் அடுத்தவங்களுக்கு பகைவராக இருந்தீங்க, நீங்க அந்த ஜாஹிலியத்தில எப்படி இருந்தீங்க, நரக நெருப்பின் விளிம்பில இருந்தீங்க. இப்படிப்பட்ட மௌட்டிகமான காலத்தில மக்கள் வாழ்ந்திருந்த காலத்தில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபி அவங்க அந்த சமூகத்தில ஒரு முழுமையான மாற்றத்தை எதிர்பார்த்து விரும்பினாங்க. முழுமையான மாற்றத்தை நபி அவங்க விளங்கினாங்க, இந்த சமூகத்தை முழுமையான மாற்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றா முதலாவது இதை அஸ்திவாரத்தை சீராக்கணும். ஒரு கட்டிடம், அந்த கட்டிடத்தில எவ்வளவு பெரிய பண்டிதர்களும் டாக்டர்மாரும் லோயர்மாரும் இன்ஜினியர்மாரும் இருந்தாலும் அந்த அஸ்திவாரம் பலகீனமாக இருந்தால் அந்த கட்டிடமும் அந்த கட்டிடத்தில் உள்ளவங்களும் எந்த சமயத்திலும் ஆபத்துக்கு உள்ளாகலாம் என்ற அச்சரிக்கையெல்லாம் இருக்கும். எனவே நம்பி அவங்க பார்த்தாங்க, இந்த சமூகத்தை கட்டி எழுப்பணும் என்றா இதுக்கு அடிப்படையான பவுண்டேஷன், அடிப்படையான ஒரு அஸ்திவாரத்தை போடணும். இந்த சமூகத்துல மக்காவுல செஞ்ச ஒரு முயற்சி மதீனாவுல ரெண்டு முயற்சி எடுத்தான். அடிப்படையான முயற்சி ஒன்று, மக்காவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷ காலமும் படிச்சு கொடுத்த பாடம் ஈமானுடைய பாடம். ஈமானுடைய பாடம் பரிசுத்தமான குர்ஆன்ல மக்காவில் இறங்கின வசனங்களை நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா எங்களுக்கு விளங்கக்கூடிய விஷயம், அங்க பொதுவாக அந்த வசனங்கள் 3 விஷயத்தை பேசும். ஒன்று, அல்லாஹ்வுடைய பெரிய தன்மை. இந்த வஸ்துக்களுக்கு எந்த பெரிய தன்மையும் கிடையாது அல்லாட முன்னிலையில். அது எவ்வளவு பெரிய பண்டிதராக இருக்கட்டும், செல்வந்தராக இருக்கட்டும், ஆட்சியாளராக இருக்கட்டும், ஏவனாக இருக்கட்டும், பரவாயில்லை, அல்லாஹ் பெரியவன். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய நம்பகத்தன்மை. மூணாவது, ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த 3 விஷயத்தையும் தான் குர்ஆனுடைய இந்த மக்காவில் இறக்கின வசனங்கள் பொதுவாக பேசும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் வந்து ஈமான பேசினாங்க.
அதுக்கு பிறகு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த பாடம் உஹுவத், சகோதரத்துவம், ஒத்துமையை படிச்சு கொடுத்தது. இஸ்லாமிய வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும், மக்காவில இரண்டு பெரிய கபீலாக்கள் சமூகம் வாழ்ந்தாங்க, ஒன்று அவுஸ், அடுத்தது ஹஸ்ரஜ். இவங்களுக்கு மத்தியில பல வருடங்களாக சண்டையும் சச்சரவும் உட்பூசல்களும் இருந்து வந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போய் செஞ்ச முதலாவது வேலை இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில ஒத்துமை உண்டு பண்ணிடுறாங்க. அது மாத்திரமல்ல, மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களையும் மதீனாவில வாழ்ந்த அன்சார்களையும் ஒருவரை அடுத்தவருக்கு சகோதரன் ஆகினாங்க. எந்த அளவுன்னு சொன்னா, அந்த ரெண்டு பேர்ல ஒருவர் மௌத்தாகினா, முஹாஜிர் மௌத்தாகினா, அவர்ற சொத்தெல்லாம் அன்சாரிக்கு போகும், அன்சாரி மௌத்தாகினா அவர்ற சொத்தெல்லாம் முஹாஜிருக்கு போகும். அவர் சொந்த மனைவிக்கு கூட போகாது, பிள்ளைகளுக்கு கூட போகாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க, இந்த மூணு மதங்களுக்கு கிடைக்குது. இப்ப ரோமாபுரி வல்லரசு நடுங்குது, பாரசீக வல்லரசு நடுங்குது. இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே ஈமானுடைய நிலை என்ன? அல்லாஹு அக்பர் என்று அங்க முஅத்தின் சொல்றாரு. அந்த வியாபாரியும் அந்த அதிகாரியும் அந்த உத்தியோகத்தரும் இன்னும் யார் யாரோ சொல்றாங்க, எந்த ஈடுபாட்டு இருக்காங்களோ, அல்லாஹ் பெரியவனா இருக்கலாம், இப்ப எனக்கு பெருசு என்னுடைய கடை, எனக்கு பெருசு என்னுடைய உத்தியோகம், எனக்கு பெருசு இப்ப நான் யார் ஆதரிக்கிறேனோ அவன் தான். அல்லாஹு அக்பர், அது பள்ளி வாசலுக்குள்ள பெரியவனா இருக்கலாம். சகோதரத்துவமா? சுபஹானல்லாஹ். மொழிவாதம் போகணுமா, தெருவாதம் போகணுமா, கட்சிவாதம் போகணுமா, ஊர்வாதம் போகணுமா, அதுக்கு முன்னுதாரணம் காட்டப்படக்கூடிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அல்லாஹ்வுடைய மாளிகையில சத்தியம் விட்டு சொல்ற, எதுவரையில இந்த சமுதாயம் தங்களுக்கு மத்தியில இப்படியான வாதங்களை பேசிக்கொண்டு இருக்குமோ, அந்த சமுதாயத்திலே உதாரணம் நாய்க்கூட்டத்தை போல இருக்கும். பத்து நாய்கள் போகின்றன, ஒருவர் ஒரு நாய்க்கு கல்லால எறிகிறார் என்று சொன்னா, எரி வாங்கிய நாய் மாத்திரம் தான் குறைக்குமே தவிர பத்து நாய்களும் சேர்ந்து குறைக்காது. இது போல எப்ப இந்த சமுதாயம் நாம் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு என்ற நிலைப்பாடோட வாழ ஆரம்பிக்குமோ, தனக்கு பிடிச்சதை எல்லாம் அது ஒரு தெய்வீக வகையாக சொல்ல ஆரம்பிக்குமோ, இந்த சமுதாயம் நாய்க்கூட்டத்தை போலதான் இருக்கும். எடுத்தார் கை பொம்மையாகத்தான் இந்த சமுதாயம் இருக்கு. ஒருவன் புட்போலை பார்த்து கேட்டானாம், ஏன் காலை தூக்குறவன் உனக்கு அடிக்கிறான், எல்லாரும் உனக்கு உதைக்கிறான், என்ன காரணம்? புட்போல் சொல்லிச்சு, எனக்குள்ள ஒன்றும் இல்லை, எனக்குள்ள வெறும் காத்து மட்டும்தான் இருக்கு, அதனால் தான் காலை உயர்த்துறவன் எனக்கு அடிக்கிறான். இந்த இஸ்லாமிய சமுதாயம் காட்டு மட்டும் நிறைஞ்சிருக்கக்கூடிய புட்போல போலதான் இருக்கு. யாரு வேணுமோ எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கலாம், அல்ல யாரை நாடினால் அவர்களை தவிர. அப்படிப்பட்ட ஒரு ஹாலாத் ஒரு காலத்தில், ஜாஹிலியா காலத்தில் இப்படித்தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜாஹிலியத்தில் இருந்தவங்கள அந்த புட்போலுக்குள்ள இரும்பை ஈயத்தை வார்த்து ஊத்துவதை போல ஈமான ஊத்தினாங்க, சகோதரத்துவத்தை ஊத்தினாங்க. இப்ப ரோமாபுரி வல்லரசு அடிக்கிறதுக்கு காலை உயர்த்துச்சு, ஒரு அடி அடிச்சு பார்த்து கால் நொந்துச்சு, சொல்லிச்சு இந்த போல் அடிக்கலா. பாரசீக வல்லரசு அடிச்சு பார்த்து சொல்லிச்சு இதோட முட்டையலா. சைனா அரசாங்கம் சொல்லிச்சு, சீன அரசாங்கம் வந்த நேரத்தில் இவங்களோட முட்டையலா. எல்லாரும் பெரியார்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி, எனவேதான் மேலான பெரியார்களே சகோதரர்களே, வெறும் ஆட்சியாலேயோ வெறும் செல்வத்தாலேயோ வெறும் சில திட்டங்களினாலேயோ சமுதாயத்துக்கு மத்தியில மாற்றத்தை உண்டு பண்ணிடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சமுதாய மாற்றத்துக்கு என்ன அடிப்படைகளை சொல்லியிருக்கிறாங்களோ அதன் மூலமாக மாத்திரம்தான் மாற்றத்தை உண்டாக்கு. ஒருவர் என்ன செய்கிறார்,
பல லட்சக்கணக்கான ரூபா செலவழிச்சு ஜப்பான்ல இருந்து ஒரு வாகனத்தை வரவழைத்தார். சொன்னார், இந்த கார் நான் 70 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 80 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், இது எந்த காரு, எந்த பேர்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு என்று சொல்லிட்டு பெட்ரோல் ஊத்துற இடத்துல தண்ணியை ஊத்துறாரு, தண்ணி ஊத்துற இடத்துல பெட்ரோல ஊத்துறாரு, ஓயில் ஊத்த வேண்டிய இடத்துல இன்னென்னத்தையும் ஊத்துறாரு. கேட்டா சொல்றாரு, இது எந்த வாகனம், எங்கனம் இந்த வண்டி ஓடும், எப்படி இவர் பிரயாணம் செய்ய முடியும், அந்த வாகனத்தை தயாரித்தவ, அந்த வாகனமும் அந்த வாகனத்தில் உள்ளவர்களும் ஒழுங்காக ஓடுவதற்கு ஒரு வழியை காட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல பெட்ரோலை ஊத்துங்க, இந்த இடத்துல ஓயில ஊத்துங்க, இந்த இடத்துல தண்ணியை ஊத்துங்க, அப்பதான் வண்டி ஓடும். இது போல மனிதனை படைச்சாலும் இந்த மனிதன் இந்த வண்டி ஓடுவதற்கு ஒரு வழியை காட்டிருக்கிறான். இந்த மனுஷனுக்கு இந்த இடத்துல இதை கொடுக்கணும், இந்த வழிகாட்டல கொடுக்கணும். எனவேதான் அல்லாஹ் நபிமார்கள் மூலமாக அதை விளங்கப்படுத்தினார். எனவே மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே இஸ்லாமிய மார்க்கம் என்பது எதிலும் தெளிவான சிந்தனைய விளக்கத்தை காட்டி கொடுக்கக்கூடிய மார்க்கம். இஸ்லாம் எதையும் பேசாம விடல. இப்ப இலெக்ஷன் நடக்க போகுது, இன்றைக்கு மக்களுக்கு எல்லாம் பெரிய தடுமாற்றம், நாங்க யாருக்கு எங்கிற வாக்குகள் அளிக்கிற, நாங்க யாருக்கு போட் போடுற, எல்லாரும் பெரியார்களே சகோதரர்களே, வாக்கு போடக்கூடிய உரிமை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இஸ்லாம், இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த வாக்கு போடுவதை ஒருவரை எலெக்ஷன்ல அவருக்கு வாக்கு போட்டு அவரை தெரிவு செய்யறத மூணு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க, மூணு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. குர்ஆன்ல சூரத்துல் மாயிதாவுல வரக்கூடிய வசனத்தை அடிப்படையாக வைத்து உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. நீங்க யாருக்கு வாக்கு போடணும், நிலைநிறுத்தியவர்களாக அல்லாவுக்காக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருங்க, நீதியோட நீதியை நிலைநாட்டுங்க, அல்லாவுக்காக வேண்டி சாட்சி சொல்லுங்க. நீங்க சாட்சி சொல்றது உங்களுக்கு எதிராக இருக்கட்டும், உங்களோட பிள்ளை உங்களோட பெற்றோர்களுக்கு எதிராக இருக்கட்டும், உங்களோட குடும்பத்துக்கு எதிராக இருக்கட்டும், நீங்க அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி சாட்சி சொல்லுங்க. இந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க யாரோட சண்டை பிடிச்சு கொண்டாலும், விரோதம் பாராட்டினாலும், ஆனா விரோதம் பாராட்டினாலும் அந்த விரோதத்தின் காரணத்தினால அவனுக்கு எதிராக அவனிடத்துல இல்லாத ஒரு விடயத்தை கொண்டு நீங்க சாக்கி சொல்லிடாதீங்க. என்றால் ஒரு விஷயத்துக்கு தகுதியானவனாக இருக்கிறான், ஆனா உங்களுக்கு அவனுக்கு பிரச்சனை இருக்கு, அதனால நீங்க சொல்லக்கூடிய சாட்சியை மாத்தி சொல்லிடாதீங்க என்றால் ஒரு ஆளு சொல்ற. இந்த ஆயத்துக்களை வச்சு நீண்ட விளக்கம் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. அல்லாஹ் இந்த வாக்கு போடுவத இஸ்லாமிய அறிஞர்கள் மூன்று கண்ணோட்டத்துல நோக்குறாங்க. ஒன்று, யாரு எலெக்ஷன்ல வாக்கு போடுவதற்காக நீ போறாரோ அவர் என்ன அமைப்புல போறாருண்டா, இவர் ஒரு சாட்சியாளராக போறார், ஒரு ஷாஹித், ஒரு விட்னஸ். நான் சாக்கி சொல்ல போறேன், இன்ன கட்சியை சேர்ந்த இன்னாரு தகுதியானது, உண்மையில சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கு அவரிடத்துல இருக்கு, அவருடைய சமூக பத்து இருக்கு என்று நான் சாக்கி சொல்ல போறேன், நான் சாக்கி சொல்ல போறேன், இவரிடத்துல அந்த தகுதி இருக்கு. ஒன்று, எலெக்ஷன் போடுவதற்கு அந்த வாக்கை எடுத்துக்கொண்டு போறவர் அவர் ஒன்று ஷாஹிதாக போறார். நான் சாட்சி, சாட்சி உள்ள விஷயம் சாதாரணமானதல்ல, தனக்கு எதிராக இருந்தால் உண்மையை தான் சாட்சியா சொல்லணும், அது தனக்கு எதிராக வரட்டும், தந்த பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கட்டும், உண்மையை உண்மையா சொல்லணும். எனவே ஒன்று இவர் சாட்சியாக போறோம். அல்லது யாரு எலெக்ஷன் போடுவதற்கு போறாரோ அவர் எந்த கண்ணோட்டத்தில் போறாருண்டா, இவர் ஒரு பரிந்துரை செய்யக்கூடியவராக, ஒரு ஷஃபாஅத் செய்யக்கூடியவராக போறார். எப்படி போறாரு, நான் ஷஃபாஅத் செய்கிறேன், நான் சிபாரிசு பண்றேன், இன்ன கட்சியை சேர்ந்த இன்னாரு சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவரு என்று நான் சாட்சி, என்று நான் ஷஃபாஅத் செய்கிறேன். ஷஃபாஅத்துடைய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரு நல்ல விஷயத்துக்கு ஷஃபாஅத் செய்வாரோ, யாருக்காக வேண்டி ஷஃபாஅத் செஞ்சாரோ அவர் செஞ்ச அத்தனை நல நன்மை இவருக்கு கிடைக்கும். யாரு கெடுதியான விஷயத்துல ஷஃபாஅத் செய்வாரோ அவன் செஞ்ச பாவம் எல்லாம் இவருக்கு கிடைக்கும். ஒரு ஆள் தெரிவு செய்கிறார், தெரிவு செஞ்ச மனிதர் என்னென்ன நலவு செய்கிறாரோ அதெல்லாம் இவருக்கு கிடைக்கும். என்னென்ன கெடுதி செய்யறாரோ அதெல்லாம் இவரே கிடைக்குமே. இவர் தான் ஷபாத்து செஞ்சிருக்கிறார். இவர் இப்படியானாலு இப்படியான தகுதி படைத்தவர் என்று இவர் சிபாரிசு செய்கிறார்.
அல்லது மூன்றாவது ஒரு கண்ணோட்டம், எலெக்ஷன் போட போகக்கூடியவங்க எப்படி போறாங்க, இவரு நான் இன்னாரை என்னுடைய சமுதாயத்துக்கு ஒரு வக்கீலாக நியமிக்க போகிறேன், என்னுடைய சமுதாயம் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை உரியவரிடத்துல பேசக்கூடிய ஒரு லோயராக இன்னாரை நான் நியமிப்பதற்காக வேண்டி போறேன். சொந்த பிரச்சனைக்கு மட்டுமல்ல, சமுதாயத்துடைய இன்ப துன்பங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு வக்கீலை நியமிக்கிறதுக்கு போகிறேன்.
இனிமேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த மூன்று கட்டமும் இருக்கிறது. முக்கியமான விஷயம் ஒன்று, இவர் சாட்சியாளராக போறார். கள்ள சாட்சி சொன்னா என்ன நடக்கும் என்று எங்களுக்கு யாருக்கும் தெரியும், எங்களுக்கு மறைஞ்ச விஷயம் அல்ல. அல்லது இவர் ஒரு சிபாரிசு செய்யக்கூடியவராக போறாரு. சிபாரிசு செய்தார், யாருக்கு சிபாரிசு செய்கிறாரோ அவரால் வரக்கூடிய நலவுகளுடைய நன்மை இவரை கிடைக்கும், அவரால் வரக்கூடிய கெடுதிகளும் இவரை கிடைக்கும். அல்லது இவரு அந்த வாக்காளர் தன்னுடைய சமுதாயத்துக்கு அவர் இன்ப துன்பங்களை பத்தி பேசுவதற்கு ஒரு வக்கீலை நியமிக்கிறதுக்கு போறோம். எனவேதான் இந்த மூணும் மிக முக்கியமான விஷயம். எனவேதான் நாங்க யாரை தீர்மானிக்கணும் என்பத அல்லாஹிடத்துல முதலாவது கேட்கணும். அவரிடத்துல அனுபவம் இருக்கலாம், அல்லது அவர்கிட்ட பணம் இருக்கலாம், அல்லது செல்வாக்கு இருக்கலாம். அதை வச்சு நாங்க யாரையும் தீர்மானிக்கக்கூடாது. மாறாக யாரால இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் மனித சமுதாயத்துக்கும் நலவு இருக்குமோ அவரைத்தான் நாங்க தெரிவு செய்யணும், அவரைத்தான் தெரிவு செய்யணும். யாரெல்லாம் அப்படியான ஒருவரை, அப்படியான தவறுகளை எங்களுக்கு நீ காட்டி தருவாயாக என்று அல்லாஹிடத்துல நாங்க கேட்கணும்.
நாங்க எந்த கட்சிக்காக வேண்டியோ அல்லது எந்த வாக்காளர்களுக்கு பின்னால் அலையக்கூடியவங்க அல்ல. மாறாக வாக்கு போடுவது என்பது எங்களோட உரிமை. நாங்க ஒரு சாட்சியாளராக போறோம், அல்லது நாங்க ஒரு சிபாரிசு செய்யக்கூடியவராக போறோம், அல்லது எங்க சமுதாயத்துக்கு ஒரு வக்கீலை நியமிப்பதற்காக போறோம். எனவே வந்து சில நேரத்தில் நாங்க ஒரு கட்சியில இருக்கலாம், அடுத்த கட்சியில உள்ளவரால் எலெக்ஷன் கேட்கிறாரு, அவரிடத்துல உண்மையில சமுதாய பற்றி இருக்கு என்று வச்சுக்கொண்டா எங்களுக்கு அவரோட கோபதாபங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த கோபதாபத்தை நாங்க பாக்கிறோம்ல, அவட்ட சமுதாய உணர்வு இருக்கா, அவனுக்கு தான் நான் போடணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஷஹாதத்து, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஷஃபாஅத்து, இஸ்லாம் சொல்லக்கூடிய வக்காலத்து. என மேலான பெரியார்களே சகோதரரே, எனவே நாங்க அல்லாஹிடத்தில்தான் அதற்குரிய வழிகாட்டல்களை நாங்க கேட்கணும். யா அல்லாஹ், நல்ல விளக்கத்தை தந்துரு, நல்ல விஷயங்களை காட்டி தந்துரு. நான் ஒரு சாட்சியாளராக போறேன், இல்லாட்டி நான் சிபாரிசு செய்ய போறேன், இல்லாட்டி இந்த சமுதாயத்துக்கு நான் ஒரு வக்கீலை நியமிக்க போறேன். யா அல்லாஹ், நான் மோசமானவன, தகுதி இல்லாதவன, விளக்கம் இல்லாதவன் நான் நியமிச்சிட்டேன் என்று சொன்னா அது நான் என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் செய்யக்கூடிய துரோகமாக மாறிடும் என்று அல்லாஹிடத்தில் கெஞ்சி கதறி கேட்டு இஸ்திகாரா செஞ்சு எந்த விடயத்தை உள்ளத்தில் போடுகின்றானோ அதன் படிக்கு அந்த கட்சிக்கு அல்லது அந்த வாக்காளர்களுக்கு நாங்க எங்களுடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும். இதையெல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றும் எங்கும் உண்மையான முஸ்லிம்களாக வாழ வைத்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.